إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمد صلوات الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவனால் இவ்வையகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட நபிமார்களின் தலைவரான நமது நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவனுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதா. மேலும் அவர்களை முழுமையாக பின்பற்றி அவர்களுடைய தோழர்கள், கிளையார்கள், தாபிஊன்கள், தபுஉ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அனைத்து முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்தும் மக்ஸரத்தும் என்றென்றும் உண்டாவதா. புனித மிகுந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில்லம் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, வாழ்வினுடைய எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கிருந்த போதிலும் சரி, அல்லாஹு ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை மாத்திரம் பயந்து தக்குவாவை வாழ்க்கையின் லட்சியமாகவும் குறிக்கோளாகவும் ஆக்கிக் கொள்ளுமாறு முதன்மையாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, இரவும் பகலும் மாறி மாறி வருவது போன்று மனித வாழ்விலே லாபமும் நஷ்டமும் சுகமும் நோயும் பிறப்பும் இறப்பும் இன்பமும் துன்பமும் சந்தோஷமும் கவலையும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் உலக வாழ்வினுடைய யதார்த்தமும் அல்லாஹ்வுடைய விதியும். நோயே இல்லாது ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றிருந்தால் அது சுவர்க்க வாழ்க்கை. கவலையே இல்லாமல் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றிருந்தால் அது சுவன வாழ்க்கை. எந்த சிரமமும் இல்லாமல் எந்த வகையான கஷ்டமும் இல்லாமல் இன்பமாகவே வாழ வேண்டும் என்றிருந்தால் அது சுவர்க்கத்தின் வாழ்க்கை. அந்த சுவனத்தை அடைவதற்கு இந்த மாறி மாறி வருகின்ற நிலைமைகளை சரியாக முகம் கொடுத்து இந்த நிலைமைகளில் ஈமானுடைய வலிமையோடு இருந்து அவர் அந்த கட்டங்களை வெற்றிகரமாக கடந்து சுவனத்தை நோக்கி நாம் நகர வேண்டும். நோயே இல்லாத, கவலையே இல்லாத, இழப்பே இல்லாத, நஷ்டமோ கஷ்டமோ இல்லாத, இன்பமே இன்பமான சுவர்க்க வாழ்க்கையை அடைவது என்றிருந்தால் உலகத்தில் வரக்கூடிய நோய்கள், இழப்புகள், கஷ்டங்கள், இறப்புகள், கவலைகள், சிரமங்கள், இந்த நிலைமைகளில் மனிதன் மிக நிதானமாகவும் ஈமானுடைய வலிமையோடும் மறுமையின் சிந்தனையோடும் அந்த கட்டங்களை அவன் தாண்ட வேண்டியிருக்கிறது, அந்த கட்டங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. எனவே அன்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானுடையவர்களை பொறுத்தவரையில் உலகத்திலே என்ன நிலைமை வரட்டும், என்னதான் ஆகட்டும், என்னதான் நடக்கட்டும், அவர் மன தைரியத்தோடு இருப்பார். மனம் தளர்ந்து விடவோ, தைரியம் குன்றி விடவோ, பயந்து விடவோ, பதட்டமாகி விடவோ, டென்ஷன் ஆகிவிடவோ மாட்டார். அதற்கான அவசியம் எமக்கு கிடையாது.
விதியை நம்புகின்ற நாம், அல்லாஹ்வின் ஏற்பாட்டை நம்புகின்ற நாம், பிரச்சனைகள், கஷ்டங்கள், சிரமங்கள், இழப்புகள், இறப்புகள் வரும்போது எப்படி முகம் கொடுக்க வேண்டும் என்பதையும் தெரிந்திருக்க வேண்டும். கஷ்டங்களை விரும்பக்கூடாது, சிரமங்களை எதிர்பார்க்கக்கூடாது, நோயை எதிர்பார்க்கக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் லாபத்தையும் சந்தோஷத்தையும் கேட்க வேண்டும், விரும்ப வேண்டும். அதற்கான முறையில் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் மீறி படைத்தவனின் விதி, அவனுடைய ஏற்பாடு என்பதன் அடிப்படையில் இழப்போ இறப்போ நஷ்டங்களோ நோய்களோ வரும் என்றிருந்தால், அந்த நஷ்டத்தையும் சொர்க்கத்தின் லாபமாக மாற்றுகின்ற வழியை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் கற்றுத் தருகிறது. அந்த நோயையும் சொர்க்கத்தின் செல்வமாக மாற்றிக் கொள்கின்ற மந்திரத்தை இஸ்லாம் எமக்கு சொல்லித் தருகிறது. கஷ்டம், சிரமம், பிரச்சனை, இழப்பு, இறப்பு, நோய், அந்த நேரத்திலும் மன தைரியத்தோடு, மன வலிமையோடு அந்த நிலைமைகளை வெற்றிகரமாக முகம் கொடுத்து சொர்க்கத்தின் மிகப்பெரும் செல்வங்களாக மாற்றி லாபத்துக்கு மேல் லாபத்தை சம்பாதிப்பதற்கான மந்திரங்களை இஸ்லாம் எமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை விசுவாசியாக இருக்கின்ற ஒருவருக்கு கவுன்சிலிங் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய ஈமானிய நம்பிக்கை ஒன்றே போதுமானது அவரை நிதானப்படுத்திக் கொள்ள, அவரை சீராக நேராக வழி நடாத்த. ஈமான், இஸ்லாம், குர்ஆன், சுன்னா, இதை விட மிகைத்த ஒரு ஆறுதல், ஒரு வழிகாட்டல், ஒரு புத்திமதி கிடையவே கிடையாது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற ஒரு ஹதீஸை அவதானியுங்கள். அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு மூமினுடைய காரியம் ஆச்சரியமாக இருக்கிறது. ஹபீப் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு மூமினுடைய காரியம் ஆச்சரியமாக இருக்கிறது. இன்ன அம்ரஹு குல்லஹு கைரூன், ஒரு மூமினுடைய எல்லா விவகாரங்களும் எல்லா நிலைமைகளும் அவருக்கு கைரே கைருதான். இது ஒரு இறை விசுவாசி மூமினாக இருக்குகின்ற ஒருவனுக்கே தவிர இந்த பாக்கியம் வேறு யாருக்கும் கிடையாது. வலைச ஜாலிக்கலி அஹதின் இல்லா லில் முஃமின். என்ன இது, என்ன ஆச்சரியம் என்று சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன் அஸாபத்துஹு ஸர்ரா, அவனுக்கு மகிழ்ச்சியான ஒரு விடயம் நிகழ்ந்தால், மகன் பரீட்சையில் பாஸ் ஆகிவிட்டார், தொழிலிலே லாபம் கிடைத்து விட்டது, மகனுடைய திருமண விஷயம் முடிவாகிவிட்டது, நல்ல இடத்தில் மாப்பிள்ளை கிடைத்து விட்டார், வியாபாரத்திலே நல்லதொரு லாபம் கிடைத்து விட்டது, ஏதாவது ஒரு விடயம் எடுத்துக் கொள்ளுங்கள், குழந்தையை எதிர்பார்த்திருந்தார், அல்ஹம்துலில்லாஹ் ஆண் குழந்தை கிடைத்து விட்டது, அவருக்கு ஒரு சந்தோஷமான காரியம் வந்தால் பெருமை அடித்துக் கொண்டு நான் சாதித்து விட்டேன், நான் அப்படி செய்ததனால் இப்படி எனக்கு கிடைத்து விட்டது, என்னுடைய புத்திசாலித்தனம் என்றெல்லாம் அவன் கர்வமும் மமதையும் பெருமையும் உள்ளவனாக ஆகாமல் சக்கர அந்த நிலையில் அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியம் இது என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவான். இது அல்லாஹ் தந்த ஒரு நேமத் என்று சொல்லி அவன் நிதானமாக அல்லாஹ்வின் பக்கம் அந்த நேமத்தை திருப்பி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற மனோநிலையில் அவன் இருப்பான். அவருக்கு அது கைரானதாக மாறிவிடுகிறது. ஒரு கஷ்டம் வந்துவிட்டது, குழந்தை இறந்து விட்டது, தொழிலிலே எதிர்பாராத ஒரு நஷ்டம் வந்துவிட்டது, ஒரு நோய், மனைவிக்கு தனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கஷ்டம் வந்துவிட்டது. இப்போது என்ன செய்வார்? பதறிக்கொண்டு புலம்பிக் கொண்டு, எனக்கு தான் உள்ளதெல்லாம் வருகிறது, நான் தர்மமும் செய்கிறேன், நான் நல்லதைகளை செய்கிறேன், தொழுகிறேன், எனக்கு ஏந்தானோ இந்த சோதனை என்று புலம்பிக் கொண்டு திரிய மாட்டார். மனம் தைரியம் இழந்து விட மாட்டார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சபர, அவர் பொறுமையோடு சகிப்புத்தனத்தோடு அந்த நிலையிலே அவர் இருப்பார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபஹுவ கைருன் லஹு, அது அவருக்கு கைராக மாறுகிறது. இவருடைய நஷ்டமும் இவருக்கு லாபமாக மாறுகிறது. இவருடைய கஷ்டமும் இவருக்கு இன்பமாக, சொர்க்கத்தின் செல்வமாக மாறுகிறது. லாபமும் லாபம்தான், நஷ்டமும் எமக்கு லாபம்தான். சகோதரர்களே, இறை விசுவாசிகளே, ஈமானிய நண்பர்களே, வெற்றியும் எமக்கு வெற்றிதான், தோல்வியும் எமக்கு வெற்றிதான். படைத்தவனுடைய உறவு சீராக இருக்கும் என்றிருந்தால் உலகத்தாரின் பார்வைகளில் தோல்வியாக இருக்கலாம், ஆனால் அந்த தோல்வியில் நான் படைத்தவனை திருப்திப்படுத்திவிட்டால் அதுதான் எனக்குரிய வெற்றி. வெற்றி கிடைக்குகிறது, ஆனால் படைத்தவனை கோபப்படுத்துகிறேன் என்றால் உலகமே சொல்லட்டும், இவர் சாம்பியன் என்று சொல்லட்டும், இவர் வெற்றியாளர் என்று சொல்லட்டும், ஆனால் அந்த கட்டத்திலே, அந்த திருமணத்திலே, அந்த வைபவத்திலே, அந்த சந்தோஷத்திலே, மக்களை சந்தோஷப்படுத்துகின்ற வேகத்திலே படைத்தவனை கோபப்படுத்தி விட்டேன் என்று சொன்னால் உலகமே நான் வெற்றி என்று சொன்னாலும் நான் உண்மையில் தோல்வி அடைந்து விட்டேன். அல்லாஹ் சந்தோஷத்தை தந்து என்னை சோதித்தான், அந்த சோதனையில் நான் செயலாகிவிட்டேன். அல்லாஹ் கஷ்டத்தை தந்து என்னை சோதித்தான், நான் அந்த சோதனையில் பாஸ் ஆகிவிட்டால் உலகமே என்னை ஃபெயில் என்று சொல்லட்டும், தோல்வி என்று சொல்லட்டும், ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர் வெற்றியாளர். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், கஷ்டங்கள், சிரமங்கள், பிரச்சனைகள், இழப்புகள் இவற்றை நாம் எதிர்பார்க்கவோ விரும்பவோ கூடாது. ஆனால் அல்லாஹ்வின் விதி ஏற்பாட்டின் பேரிலே ஏதாவது சிரமங்கள் வந்துவிட்டால் அதை அணுகுவதற்கான முதலாவது வழிகாட்டல் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுகின்ற அந்த கட்டத்தில் நாங்கள் நடக்க வேண்டிய முதலாவது வழிமுறையை எமக்கு தருகிறது. என்ன தெரியுமா? நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். ஏதோ என்னுடைய பாவம், நான் செய்த தவறு, நான் செய்த குற்றம், அதுதான் எனக்கு சோதனையாக மாறுகிறது என்று இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுங்கள். அன்பான் அல்லாஹுடைய நல்லடியார்களே, குர்ஆன் சொல்வதை கேளுங்கள், وَمَا أَصَابَكُمْ مِنْ مُصِيبَةٍ فَبِمَا كَسَبَتْ أَيْدِيكُمْ وَيَعْفُو عَنْ كَثِيرٍ. உங்களுக்கு ஏற்படுகின்ற எந்த ஒரு முசீபத்தும், وَمَا أَصَابَكُمْ مِنْ مُصِيبَةٍ, என்ன பொருள் அதற்கு? உங்களுக்கு ஏற்படுகின்ற எந்த ஒரு முசீபத்தும், فَبِمَا كَسَبَتْ أَيْدِيكُمْ, உங்களுடைய கரங்களினால் நீங்கள் தேடிக்கொண்டது, நீங்கள் சம்பாதித்துக் கொண்டது. வமாபிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமீன் அல்லாஹ், மற்றொரு வசனத்தில் குர்ஆன் சொல்கிறது, உங்களுக்கு இருக்கின்ற ஒவ்வொரு நியமத்தும், எல்லா நியமத்துகளும் ஃபமீன் அல்லாஹ், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தரப்பட்டது. கண்ணா, காதா, மனைவியா, பிள்ளைகளா, செல்வமா, உடல் சுகமா, வாலிபமா, அழகா, அறிவா, ஆற்றலா, பணமா, செல்வமா, வாகனமா, எதுவாக இருக்கட்டும், குர்ஆன் சொல்கிறது, வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமீன் அல்லாஹ், உங்களுக்கு இருக்கின்ற எல்லா நியமத்துகளும் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து உள்ளது. உங்களுக்கு ஏற்படுகின்ற எல்லா முசீபத்துகளும் அல்லாஹ் தந்தது அல்ல, அல்லாஹ் நியமத்தை தந்தான். அந்த நியமத்தை உங்களுடைய பாவங்களின் காரணமாக நீங்கள் முசீபத்துகளாக மாற்றிக்கொள்கிறீர்கள். எமது வாகனமே எமது காலை உடைக்கலாம். என்னுடைய கார் 40 லட்சம் கொடுத்து நான் வாங்கினேன், புக்கிலே என்னுடைய பேர், சாவி என் கையிலே, டிரைவிங் சீட்டிலே நான், ஆனால் அந்த கார் என்னுடைய காலை உடைக்கலாம். விபத்துகளில் இருந்து அல்லாஹ்வும் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும். ஒரு யோசனைக்காக சொல்லுகிறேன் சகோதரர்களே, அல்லாஹ் தருகின்ற நியமத்துகள் சோதனையாக முசீபத்தாக மாறலாம். அதை மாற்றுகின்றவர் யார்? யார்? அவனாலதான் இவ ஆட்சி, இவளாலதான் இப்படி ஆட்சி. மனைவியோடு சண்டை பிடிப்பதா? உன்னாலதான் இப்படி, அல்லது இந்த டாக்டராலதான் இப்படி ஆகிச்சு, இந்த நண்பராலதான் இப்படி ஆகிவிட்டது என்று அவன்தான், இவன்தான், அவள்தான், இவள்தான் என்று உள்ளவர்கள் எல்லோரோடும் சண்டை பிடிப்பதா? இதை முசீபத்தாக, நியமத்தை முசீபத்தாக சோதனையாக மாற்றியது எது? குர்ஆன் சொல்லுகிறது அந்த கேள்விக்கு பதில், உங்களுடைய கரங்களினால் நீங்கள் சம்பாதித்த பாவங்கள் தீமைகள். எனவே ஒரு கஷ்டம், பிரச்சனை, ஆபத்து, விபத்து, முசீபத்து, சோதனை வரும்போது முதல் கட்ட நடவடிக்கை, நான் தான் இதற்கு காரணம், நான் தான் குற்றவாளி, அல்லாஹ்வும் இல்லை, என் குடும்பத்தார்களும் இல்லை, நான் தான் முதல் குற்றவாளி என்ற சிந்தனைக்கு, முடிவுக்கும் தீர்மானத்துக்கும் நாம் வருவோமேயானால் பிரச்சினைக்கான தீர்வை நாங்கள் சரியாக இனம் கண்டுவிட்டோம், பிரச்சினைக்கான விடியல் ஏற்பட போகிறது என்பது அர்த்தம் இல்லை. நான் ஒன்றும் இல்லை, நான் சரியாக தான் இருந்தேன், நான் சரி, இவளால தான் ஆனது, அவளால தான் ஆனது, அவனால தான் ஆனது என்று உள்ளவர்களை எல்லாம் நாம் குற்றவாளிகளாக ஆக்குவோம் என்றால் இருப்பது ஒரு பிரச்சனை, இன்னும் உருவாக போவது 9 பிரச்சனை. குடும்பத்தோடு சண்டை, மனைவியோடு சண்டை, பார்ட்னரோடு சண்டை, உள்ளவர்களோடு எல்லாம் சண்டை. பிரச்சனைக்கு தீர்வு வராது, பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை அதிகரிக்கும். பிரச்சனைக்கான சரியான காரணத்தை இவர் இனம் காணவில்லை. எனவே அன்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு கிளாஸ் உடையட்டும், போன் கீழே விழுந்து உடைந்து விட்டது, மகன் அவனாக போட்டால் அவன் கண்டிக்கப்பட வேண்டும், குத்தி சொல்ல வேண்டும். ஆனால் அறியாமல் தெரியாமல் அவனுடைய கையில் இருந்து விழுந்து உடைந்து விடுகிறது. நீ ஏண்டா இந்த குற்றத்தை செய்தாய் என்று அவனை அடிக்க முந்தி, நீங்கள் உங்களை திருப்பி பாருங்கள், நான் இன்று சுபஹ் இமான் ஜமாத்துடன் சொல்லாததனுடைய முசீபத்து தான் இது என்ற பார்வை எனக்கு வந்தால் நான் நிதானமாகி விடுவேன், நான் நியூட்ரல் ஆகி விடுவேன். அந்த குற்றத்தை பிறகு மகனுக்கு அன்பாக முறையாக சொல்லுகின்ற, திருத்துகின்ற ஒரு நிதானத்துக்கு கூட நான் வந்து விடுவேன். அன்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே தவறுகள், பிரச்சனைகள் வரும்போது இது ஒரு அற்புதமான மந்திரம் சகோதரர்களே. இஸ்திக்ஃபார், குற்ற உணர்வோடு இஸ்திக்ஃபாரில் ஈடுபடுங்கள். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், ஆஸ்பத்திரியிலே இருக்கிறீர்கள் ஒரு பென்ஷனான நேரமாக இருக்கட்டும், ஏர்போர்ட்டில் இருக்கிறீர்கள் ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்க வேண்டி வருகிறது, அல்லது ஒரு இன்டர்வியூக்காக போயிருக்கிறீர்கள் அங்கே எம்பசியில் அல்லது ஏதோ ஒரு கம்பெனியில், அல்லது தொழில் இல்லாத, ஜப் இல்லாத ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், நோயுடைய பிரச்சனையாக இருக்கட்டும், மனைவியோடு உள்ள பிரச்சனையாக இருக்கட்டும், பார்ட்னரோடு உள்ள பிரச்சனையாக இருக்கட்டும், நீங்கள் இவைகளுக்கு நான் தான் காரணம், என்னுடைய பாவங்கள் தான் இது என்று சொல்லி இஸ்திக்ஃபாரில் ஈடுபடுங்கள். நிச்சயம் பிரச்சனைக்கான ஒரு விடியல் ஏற்படும். அபூதாவுதிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸை சொல்லுகிறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற இந்த ஹதீஸை கேளுங்கள். சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மன் லஸிமல் இஸ்திக்ஃபார், யாரு பாவ மன்னிப்பு தேடுவதை பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ, மன் லஸிமல் இஸ்திக்ஃபார், தன்னை குற்றவாளியாக நினைத்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோருகிறார்களோ, அல்லாஹ்விடத்திலே தன்னை மன்னித்து விடும்பாறு மன்றாடுகிறார்களோ, மூன்று வாக்கியங்களை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறார். முதலாவது சஹியான ஹதீஸ், நபி மொழி, நம்புங்கள், முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஜஅலல்லாஹு மின் குல்லி ளைத்தின் மக்ரஜா, அவருடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளியேறுகின்ற வழியை அல்லாஹ் அவருக்கு காட்டி கொடுத்து விடுகிறான். மக்ரஜா, மக்ரஜ் என்றால் எக்ஸிட், வெளியே போகுகின்ற வழி. ஜஅலல்லாஹு மின் குல்லி ளைத்தின் மக்ரஜா, எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளியாகுகின்ற வழியை அல்லாஹ் காட்டி கொடுக்கிறான். இரண்டாவது, வமின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, எல்லா கவலைகளிலிருந்தும் அல்லாஹ் அவருக்கு விடுதலை கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். மூன்றாவது, வயர்ஸுக்குஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், அவர் நினைத்து கூட பார்க்காத விதத்தில் அல்லாஹ் அவருக்கு ரிஸ்கை கொடுக்கிறான். இதன் மூலம் இஸ்திக்ஃபார் மூலம் குர்ஆன் சொல்லுகிறது, சூரா நூஹை எடுத்து பாருங்கள், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பிரச்சனைக்கு என்னுடைய பாவம் தான் காரணம், அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கிடைத்து விட்டால் அதுதான் பிரச்சனைக்கான தீர்வு, அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்காத வரைக்கும் பிரச்சனை தீராது. இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், இன்னஹு கான கஃபாரா, அவன் நிச்சயம் பெருமளவில் மன்னிப்பவனாக இருக்கிறான். யுர்சிலு ஸமா அலைக்கும் மிதராரா, அவன் மன்னித்து விட்டால் உங்களுடைய தண்ணீர் பிரச்சனை தீர்ந்து விடும். தண்ணீர் பிரச்சனையா? அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு குர்ஆன் இஸ்திக்ஃபார் செய்ய சொல்கிறது. யுர்சிலுக்கும் பி அம், அல்லாஹ் தஆலா சொல்வான், யும்திதுக்கும் பி அம்வாலின் வ பலீன், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்தால் அவன் மன்னிப்பு தந்து விட்டால் உங்களுக்கு செல்வ பாக்கியங்களையும் பிள்ளை பாக்கியங்களையும் அல்லாஹ் தருவான். குழந்தைக்கு ஆசைப்படுகிறார், குர்ஆன் தீர்ப்பு சொல்கிறது, வழி சொல்லுகிறது, இதற்கான தீர்வு அழகான இலகுவான, எந்த லட்சமும் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமது மனோ உணர்வுகளை இவளாலதான் குழந்தை உண்டாகாமல் இருக்கிறது, குறை உன்னிலேதான் என்று அவள் சொல்ல, இல்ல இவர்லதான் குறை என்று அவள் சொல்ல, ரெண்டு பேருமாக சேர்ந்து டாக்டரிடம் டெஸ்ட் பண்ண, சகோதரர்களே குர்ஆன் சொல்லுகிறது, நீங்க ரெண்டு பேரும் சொல்லுங்கள், நீங்கள் இல்லை நான் தான் காரணம், என்னுடைய இளம் வயதிலே திருமணத்துக்கு முந்தி செய்த ஏதோ பாவங்களோ அல்லது என்னுடைய குறைகளோ என்று இரண்டு இரண்டு பேர்களும் இஸ்திக்ஃபாரிலே ஈடுபடுங்கள். எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை, இந்தியா லண்டன் எங்கேயும் போக தேவையில்லை, மருந்து உங்கள் கையிலே இருக்குகிறது. ஆனால் துரதிஷ்டவசமாக இந்த குர்ஆனை விட்டும் இந்த சுன்னாவை விட்டும் நாங்கள் வெகு தூரம் தூரமாக இருக்கிறோம் என்பதுதான் கவலையான விடயம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒயும் தீதுக்கும் தி அம்வாலின் வபடி, நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு செல்வ பாக்கியங்களை தருவான். படித்து மகனுக்கு ஜப் இல்லை, தகப்பனுக்கு வருமானம் இல்லை, குர்ஆன் தீர்வு சொல்கிறது, இஸ்திக்ஃபாரிலே ஈடுபடுங்கள். எனவே அன்பான் அல்லாஹுவின் நல்லடியார்கள், பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும்போது நாம் எமது பாவங்களை முன்னிறுத்தி ஷைத்தானும் நஃப்ஸும் எப்படியான உணர்வுகளை தூண்டுவார்கள் என்றால், நான் நல்லாக தானே இருக்கிறேன், நான் தர்மம் செய்கிறேனே, நான் எவ்வளவு நலவுகளை செய்கிறேன், எவ்வளவு புண்ணியங்களை செய்கிறேன், அப்படி இருந்தும் எனக்கு இப்படி நடக்குகிறதே என்று அல்லாஹ்வோடு ஒரு தப்பபிப்ராயத்தை ஷைத்தான் இப்படியான கட்டங்களில் நிச்சயம் ஏற்படுத்த முயற்சி செய்வான். ஷைத்தானுடைய மண்டையில் ஒரு குட்டு குட்டி விட்டு நீங்கள் சொல்லுங்கள், இல்லை நான் நிறைய பாவம் செய்திருக்கிறேன், என்னுடைய பாவங்களுக்கு அல்லாஹ் தண்டித்திருந்தால் இதுவல்ல, இதைவிட 100 மடங்கு கஷ்டங்கள் எனக்கு வந்திருக்க வேண்டும், நான் எரிந்து சாம்பலாகி இருக்க வேண்டும், நான் நெருப்பில் பொசுங்கி இருக்க வேண்டும், அந்த பாவங்கள் அல்லாஹ் மன்னித்து 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 ஏதோ ஒரு சின்ன ஒரு தண்டனையை தந்திருக்கிறான், அதுவும் லல்லஹும் எர்ஜியவுன். குர்ஆன் சொல்லுகிறது, அந்த சின்ன கஷ்டங்கள் வருவதும் நீங்கள் டாக்டரின் பால் மீளுவதற்கு, அவரை பிடிச்சா சரி இவரை பிடிச்சா பிரச்சனை தீர்ந்துடும் என்று அரசியல்வாதிகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பாவிப்பதற்காகவோ அவரோட இவரோட சேருவதற்காக அல்ல, லல்லஹும் எர்ஜியவுன், இந்த பிரச்சனைகளின் போது யா அல்லாஹ் எனக்கு நீதான் வழி, நான் உன்னை விட்டு விட்டு யாரிடத்திலே போக யா அல்லாஹ் நீ எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வை, எனக்கு உதவி செய், என்னுடைய பாவங்களை மன்னி என்று அல்லாஹ்வின் பக்கம் உங்களை திருப்புவதற்காக தான் சின்ன சின்ன சோதனைகளும் வருகிறது என்று குர்ஆன் பல இடங்களில் சொல்கிறது. அன்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இரண்டாவது கட்டம், பிரச்சனைகளின் போது, கஷ்டங்கள் சிரமங்களின் போது என்னை விட சிரமத்தில் கஷ்டத்தில் இருப்பவர்களை பார்க்கும்படி இஸ்லாம் சொல்கிறது. உங்களை விட ஆயிரம் ஆயிரம் கஷ்டங்களில் மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய நிலைமைகளை பார்த்தீர்கள் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்னை நன்றாக வைத்திருக்கிறான் என்ற நன்றி உணர்வு தான் வரும். இல்லை, உங்களை விட மேல்மட்டத்தில் உள்ளவர்களோடு மாத்திரம் புலங்குவீர்கள், அவர்களை மாத்திரம் பார்ப்பீர்கள் என்றால் போதாது போதாது, எனக்கு இருப்பது போதாது, நானும் அப்படி ஆக வேண்டுமே, நானும் அது மாதிரி வாங்க வேண்டுமே என்ற போதாது என்ற அந்த மனோநிலையும், அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக நடக்குகின்ற அந்த தன்மையும் தான் உண்டாகும். எனவேதான் ஹபீபு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹிபுல் மசாகீன வஜாலிசூஹும், ஏழைகளை விரும்புங்கள், ஏழைகளோடு ஒன்றாக உட்காருங்கள், ஏழைகளுடைய வீடுகளுக்கு உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து செல்லுங்கள், குழந்தைகளை கஷ்டத்தோடு இருப்பவர்களுடைய வீடுகளுக்கு போய் வந்து பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், பாருங்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், அல்லாஹ் எம்மை எவ்வளவு நன்றாக வைத்திருக்கிறான் என்று அந்த பிஞ்சு உள்ளங்களுக்கு நீங்கள் ஊட்டுங்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற தன்மைகளை, அல்லாஹ்வுடைய ஞாபகத்துகளை உணர்வு உள்ளத்தால் ஞாபகமாக உணர்ந்து அதற்கு நன்றி செலுத்துகின்ற அந்த மனோநிலை உண்டாகும். கஷ்டத்திலும் மனம் தளர்ந்து விடாமல் நாம் மன தைரியத்தோடு இருக்குகின்ற மனப்பக்குவம் உண்டாகும். என்னை விட கஷ்டத்திலே சிரமத்திலே நோயிலே பிரச்சனைகளிலே இருப்பவர்களை நாம் பார்க்க வேண்டும் என்று குர்ஆன் சுன்னா எனக்கு வழிகாட்டுகின்றது. அன்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கஷ்டங்கள் சிரமங்கள் வரும்போது அந்த ஒரு விடயம்தான் எனக்கு சோதனையாக கஷ்டமாக இருக்கிறது, அது போக ஆயிரம் ஆயிரம் கோடான கோடி ஞாபகங்கள் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்று ஏனைய ஞாபகங்களை நினைத்து சந்தோஷப்பட வேண்டும் நாம். இந்த ஒரு விடயம் தானே, இன்று தானே நஷ்டம் வந்திருக்கிறது, அஞ்சு வருடமாக லாபமே லாபம் வந்திருக்கிறது, ஐந்து வருடத்துடைய லாபத்துக்கு பிறகு இன்று ஒரு நாளுடைய நஷ்டத்தை ஏன் நான் சகித்துக் கொள்ளக் கூடாது, இந்த ஒரு நாளுடைய நஷ்டத்தை நினைத்து பதறி புலம்பி மன தைரியம் இழந்து போவதை விட ஐந்து வருடத்துடைய லாபத்தை நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். இன்று ஒரு கிழமையாகத்தான் நான் நோயில இருக்கிறேன், ஏழு வருடமாக எனக்கு எந்த நோயும் வரவில்லை, ஏழு வருடங்களுக்கு முன்பாக நான் கடைசியாக டாக்டரிடம் போனேன், பத்து வருடமாக நான் நோயே வராமல் அல்ஹம்துலில்லாஹ் நன்றாக இருந்தேன், இப்போ ஒரு கிழமையாகத்தானே, ஏழு வருடம் நோய் இல்லாமல் இருந்ததை நினைத்து ஒரு கிழமையுடைய நோயில் நீங்கள் சந்தோஷப்படுங்கள். ஒரு வருடத்துக்கு பகரமாக ஒரு நாள் நோய், அதுவும் அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிக்க என்று அந்த நோயிலே நீங்கள் நினைத்தால் அந்த நோயிலே சுபஹானல்லாஹ், அல்லாஹ் உங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்துவான். என்னுடைய அடியானுக்கு நான் நோயை கொடுத்திருக்கிறேன், அவன் இந்த நோயிலே இருந்து கொண்டு தான் சுகமாக இருந்த காலங்களை நினைத்து எனக்கு நன்றி செலுத்துகிறான் என்று அல்லாஹ்வுடைய நெருக்கம், அந்த நோயிலே அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய நெருக்கம் உண்டாகிவிடும். ஒரு மூமினுடைய நோயும் அவருக்கு சொர்க்கத்தை சம்பாதிக்கும் செல்வமாக மாறிவிடுகிறது. அந்த நோயிலும் அவர் மன தைரியத்தோடு நிதானமாக சந்தோஷமாக அவர் வாழ முடியும். சகோதரர்களே, இமாம் ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஷேக் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், நான் பாக்தாதுடைய பாதையிலே போய் கொண்டிருந்தேன், மிக பெரும் ஒரு மேதை, பெரும் ஒரு கல்விமான், இறை நேசர் சொல்கிறார்கள், எனக்கு கடுமையான வறுமை, சாப்பிடுவதற்கு சாப்பாடு உணவு இருக்கவில்லை, என்னுடைய காலிலே செருப்பு இருக்கவில்லை, கடுமையான சூடு, காலை பாதையில் வைக்க முடியாத அளவு சூடு, செருப்பு வாங்குவதற்கு என்னிடத்தில் பணம் இல்லை. ஒரு இமாம் அறிஞர் இறை நேசர் இவர்கள் சொல்லுகிறார்கள், பொறுப்பில்லாமல் நான் பாதையிலே அந்த சூட்டிலே நடக்கும் போது நான் எப்படி நினைத்தேன் என்றால், கவிதையிலே அவர் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் எனக்கு செருப்பை தான் தரவில்லை, எத்தனையோ பேர்களுக்கு காலே இல்லையே, அல்லாஹ் எனக்கு காலை தந்திருக்கிறான் என்று சந்தோஷப்பட்டு, யா அல்லாஹ் இந்த கால்களுக்கு நான் எப்படி உனக்கு நன்றி செலுத்துவது என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி, அந்த சந்தோஷத்திலே எனக்கு நான் அந்த கஷ்டத்தில் அல்லாஹ்வுக்கு செய்த நன்றியில் எனக்கு ஏற்பட்ட மன நிம்மதியும் எனக்கு கிடைச்ச மன சந்தோஷமும் கோடான கோடி செல்வம் கொடுத்தும் வாங்க முடியாத சந்தோஷத்தை நான் சம்பாதித்தேன் என்று சொல்கிறார்கள். பாருங்கள், எப்படி ஒரு பிரச்சனையை அணுகுவது, எப்படி நோக்குவது, கஷ்டம் சிரமம் பிரச்சனையின் போதும் சந்தோஷமாகவும் மன தைரியமாகவும் இருப்பதற்கான வழி. அபூதர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பிள்ளைகள் கிடைப்பதும் இறப்பதும், குழந்தை கிடைக்கும் குழந்தை மௌத்தாகிறோம், இப்படி தொடராக அவர்களுடைய பிள்ளைகள் மரணித்துக் கொண்டிருந்தது. ஒருவர் அவரிடம் கேட்டார், மாலக்கயா பாதர், நீங்கள் ஒரு சஹாபி, எவ்வளவு பெரிய ஒரு மனிதர், என்ன உங்களுக்கு நடக்கிறது, ஒரு குழந்தை கூட உங்களுக்கு இல்லாமல் எல்லாமே மரணித்து விடுகிறார்களே, ஒரு கஷ்டத்தில் உள்ள மனிதனை பார்த்து இப்படியான கேள்விகளை கேட்கக்கூடாது, அவனுடைய கஷ்டத்தில் நெருப்பில எண்ணெய் ஊற்றுவது போன்று கேள்விகளை கேட்கக்கூடாது. ஆனாலும் ஏதோ அறியாத்தனத்தினால் அவர் கேட்டு விட்டார். எப்படி பதில் சொல்லுகிறார்கள் என்பதை பாருங்கள். அபூதர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு மலர்ந்த சிரித்த முகத்துடன் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி யஅகுதுஹும் மின் தாரில் ஃபனாஇ லியத்தஹிரஹும் லி ஃபி தாரில் பகா. இந்த அழிந்து போற துனியாவிலிருந்து எனது குழந்தைகளை குழந்தைகளாகவே எடுத்து, அந்த குழந்தைகளை அழியாத சொர்க்கத்தில் குழந்தைகளாகவே சொர்க்கத்தின் செல்வங்களாக தருவதற்கு அவர்களை சேமித்து பாதுகாப்பாக வைத்திருக்கிற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எனது குழந்தை இங்கே வளர்ந்து விட்டால், பெரியவனாக ஆகிவிட்டால், அவன் சொர்க்கத்திலே அவனுடைய குடும்பத்தோடு அவன் வேறாக ஆகிவிடுவான். ஆனால் எனது குழந்தை குழந்தையாகவே சொர்க்கத்துக்கு போய்விட்டது, அது என்னை விட்டு பிரியாமல் சொர்க்கத்திலும் எனக்கு குழந்தை பாக்கியத்தை தருவதற்காக, சொர்க்கத்திலும் பிள்ளை பாக்கியத்தோடு நான் வாழுவதற்காக இந்த பிள்ளைகளை பிள்ளைகளாகவே எடுத்து மறுமையில் சொர்க்கத்தில் பிள்ளைகளை பிள்ளைகளாகவே எனக்கு தருவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிறார்கள் என்றால் சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரும் பாடம் இதிலே இருக்கிறது சகோதரர்களே, எவ்வளவு பெரிய மன வலிமை, பிரச்சனைகளுக்கு எப்படி முகம் கொடுக்க வேண்டும் என்ற வழிகாட்டல். எனவே அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எம் அனைவர்களையும் எல்லா வகையான கஷ்டங்கள் பிரச்சனைகள் ஆபத்துகள் விபத்துகள் நோய்கள் இழப்புகளில் இருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பானாக, ஆரோக்கியத்தையும் ஆபியத்தையும் தந்தருவானாக, மன நிம்மதியையும் குடும்ப சந்தோஷங்களையும் தந்தருவானாக, எமது பொருளாதாரங்கள் எமது குடும்பங்களில் எல்லா வகையான விபத்துகள் இழப்புகள் ஆபத்துகளை விட்டும் அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக, எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய நல்லடியார்களாக, ஈமானிய வலிமை உள்ளவர்களாக, அல்லாஹ்வின் தொடர்புள்ளவர்களாக, மறுமையின் சிந்தனை உள்ளவர்களாக வாழ வைப்பானாக. யா அல்லாஹ், உலகெங்கும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளை நீ பாதுகாப்பாயாக, உலகெங்கும் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் எல்லா மக்களுக்கும் ஹிதாயத்தை ஆமாக்குவாயாக, எமது துஆக்களை நீ கபூல் செய்வாயாக. வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.